போரும் சமாதானமும்
பகுதி ஒன்று. தமிழ் தேசிய எழுச்சியும் ஆயுத போராட்டமும். இனப்பிரச்சனையின் வரலாற்று பின்னணி.
இலங்கை தீவானது தொன்மை வாய்ந்த இரு நாகரிகங்களின் வரலாற்று தாயகமாகும். வேறுபட்ட மொழிகள், பாரம்பரியங்கள், பண்பாடுகள், வேறுபட்ட நிலப்பரப்புகள், வெவ்வேறான வரலாறுகளை கொண்ட இரு தனித்துவமான தேசிய இனங்களாக அது விளங்குகிறது. இத்தீவில் வதியும் தமிழ் மக்களது வரலாறானது பண்டைய ஜுகம்பரை வேரோடி செல்கிறது. சிங்கள மக்களின் மூதாதையர் கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் வங்காளத்திலிருந்து தமது இளவரசன் விஜயனுடன் இத்தீவை வந்தடைந்த போது தொன்மை வாய்ந்த திராவிட குடியிருப்புகள் இங்கிருக்க கண்டார்கள். இலங்கை தீவில் சிங்கள குடியேற்றம் நிகழ்வதற்கு முந்திய காலத்தில் நாகர் இயக்கர் என்ற திராவிட தமிழ் இராச்சியங்கள் நிலை பெற்றிருந்ததாக சிங்கள வரலாற்று பதிவேடுகளான தீபவம்சமும் மகாவம்சமும் எடுத்தியம்புகின்றன. இந்த வரலாற்று பதிவேடுகளை எழுதிய பௌத்த பிக்குகள் இலங்கையின் பூர்வீக குடிகளது வரலாற்றை திரித்து கூற முற்பட்டனர். புராதன தமிழர்களை மானிடர் அல்லாதோர் என்றும் அமானுஷ்ய சக்தி வாய்ந்த அரக்கர்கள் என்றும் வர்ணித்திருக்கிறார்கள். இலங்கை தீவின் பூர்வீக குடிகளது உண்மை வரலாறானது புராணங்கள் கட்டுக்கதைகளால் மூடிமறைக்கப்பட்ட போதும் காலத்தால் முந்திய ஆதிவாசிகள் தமிழர்களே என்று தற்கால ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். புவியமைப்பின்படி இத்தீவானது தென்னிந்தியாவை அண்டியதாக அமைய பெற்றிருப்பதை நோக்குமிடத்து வட இந்திய பிரதேசமான வங்காளத்திலிருந்து விஜயனும் அவனது தோழர்களும் கடல் மார்க்கமாக வந்து இங்கு தரையிறங்கும் முன்னர் இத்தீவின் பூர்வீக குடிகளாக திராவிட தமிழர்களே இங்கிருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவு. கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து இத்தீவில் நிகழ்ந்த கொந்தளிப்பான அரசியல் வரலாற்றை பௌத்த வரலாற்று பதிவேடுகள் பொறுத்திருக்கின்றன. தமிழ் சிங்கள மன்னர்களிடையே நிகழ்ந்த கொடும் போர்கள் பற்றியும் தென்னிந்திய தமிழ் சாம்ராஜ்யங்களின் படையெடுப்புகள் பற்றியும் மேலாண்மையை நிறுவுவதற்காக தமிழ் சிங்கள இராச்சியங்கள் மத்தியில் வெடித்த கோரமான யுத்தங்கள் பற்றியும் இவ்வரலாற்று ஏடுகள் விவரிக்கின்றன. வரலாற்று ரீதியாக இலங்கை தீவானது வெவ்வேறு காலகட்டங்களில் சிங்கள மன்னர்களாலும் தமிழ் மன்னர்களாலும் ஆட்சி செய்யப்பட்டது. இடையிடையே காலத்திற்கு காலம் நிகழ்ந்த போர்கள் காரணமாக தமது தலைநகர்களை தெற்கு நோக்கி நகர்த்த சிங்கள அரசர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள். 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இலங்கையில் அந்நிய குடியேற்ற ஆதிக்கம் தலையிடுவதற்கு இடைப்பட்ட காலத்தில் தமிழ் மக்கள் தமது சொந்த இராச்சியத்தில் வடகிழக்கு மாகாணங்கள் அடங்கியதான தமது சொந்த பாரம்பரிய நிலத்தில் ஒரு நிலைபெற்ற தேசிய இன கட்டமைப்பாக தமது சொந்த அரசர்களால் ஆளப்பட்டு வந்தனர். பிரபல கடல் யாத்ரீகரான மார்க்கோ போலோ இலங்கை தீவை இப்பூமியின் சுவர்க்கம் என வர்ணித்திருக்கிறார். இந்துமாகடலின் முத்து என புகழ்ந்துரைத்தனர் ஆங்கில குடியேற்ற ஆட்சியாளர். இந்தியாவின் தென்கரையிலிருந்து 21 மைல் நீர் இடைவெளியால் பிரிக்கப்பட்டிருக்கும் இலங்கை தீவு 25,332 சதுர மைல் பரப்புடையது. அந்நிய குடியேற்றம் ஊடுருவுவதற்கு முன்னர் பல நூற்றாண்டுகளாக தன்னிறைவு கொண்ட பொருளாதார வளம் பெற்றதாக இத்தீவு விளங்கியது. அத்தோடு கீழைத்தேய களஞ்சியமாகவும் புகழீட்டியிருந்தது. அந்நிய குடியேற்ற ஆட்சிக்கு முற்பட்ட காலத்தில் இத்தீவின் பொருளாதார உற்பத்தி வடிவம் நிலமானிய சமூக அமைப்பை கொண்டதாக அமைய பெற்றிருந்தது. தமிழர் தேசத்தின் பொருளாதார வடிவமானது நிலமானிய சமூகத்தன்மையை கொண்டிருந்த போதும் தனக்கே உரித்தான தனிப்பண்புகளை உடைய உற்பத்தி உறவுகளில் கட்டப்பட்டிருந்தது. பல்வேறு சமூக பணிகளின் அடிப்படையில் பலபடி நிலைகளாக வகுக்கப்பட்ட சாதிய கட்டமைப்பை அடித்தளமாக கொண்டு இப்பொருளாதார உற்பத்தி வடிவம் இயங்கியது. பெருங்குளங்களையும் கால்வாய்களையும் பரவலாக கொண்டமைந்த நீர்ப்பாசன விவசாய முறைமைக்காகவே மத்திய கால இலங்கை புகழ்பெற்று விளங்கியது. ஆயினும் காலப்போக்கில் வடக்கிலும் வடமத்திய மாநிலத்திலும் அமைய பெற்றிருந்த இந்நீர்ப்பாசன உற்பத்தி வடிவம் பராமரிப்பெற்று பழுதடைந்து படிப்படியாக சீரழிந்து அடர்ந்த காட்டினுள் அமுங்கியது. இக்காலகட்டத்தில் சிங்கள நிலமானிய பிரபுக்கள் மத்திய மலைப்பிரதேசங்களை நோக்கி நகர்ந்து கண்டியை தலைநகராக வரித்து கொண்டனர். போர்த்துகேயர் 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே இத்தீவில் முதல் காலடி வைத்தபோது 2 புராதன அரசுகள் இங்கே அரசோச்ச கண்டார்கள். வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் தமிழ் மக்களும் தெற்கே சிங்கள மக்களும் வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்டனர். வெவ்வேறான பண்பாடுகளோடு முற்றிலும் வேறுபட்ட 2 சமூகங்களாக அவர்கள் இயங்குவதையும் தனித்தனி இனங்களாக தத்தமக்கென்று தனியான அரசாட்சி அமைப்போடு பிரிந்து வாழ்வதையும் அவர்கள் கண்ணுற்றனர். முதலில் ஒப்பந்தங்களிலும் பின்னர் போர்களிலும் ஈடுபட்ட போர்த்துகேயர் 1619 இறுதிப்போர் நடத்தி தமிழ் இராச்சியத்தை தோற்கடித்து தமிழ் மன்னன் சங்கிலிகுமாரனை தூக்கிலிட்டார்கள். ஆயினும் போர்த்துகேயரும் சரி, அவர்களுக்கு பின்வந்த ஒல்லாந்தரும் சரி, தமிழர் தேசத்தை தனி இராச்சியமாக ஆண்டு தமிழர் தாயகத்தினது பிரதேச ஒருமைப்பாட்டையும் தமிழ் மக்களின் இன அடையாளத்தையும் அங்கீகரித்தார்கள். 1799 ஆங்கில குடியேற்ற சாம்ராஜ்யம் தீவின் ஆட்சி கட்டுப்பாட்டை ஒல்லாந்தரிடமிருந்து பற்றி கொண்டது. 2 இனங்களுக்கும் இடையில் வேறுபாடுகள் இருந்த போதிலும் அவற்றை பொருட்படுத்தாத பிரித்தானியர் 1833 2 தேசங்களையும் ஒன்றாக்கி ஒற்றையாட்சி அமைப்பை திணித்தனர். இவ்வாறு அந்நிய குடியேற்றவாதம் இன்றைய தேசிய போராட்டத்திற்கு அடித்தளமிட்டது. நிர்வாக நோக்கங்களுக்காக ஒற்றையாட்சி அரசை பிரித்தானியர் உருவாக்கிய போதும் இத்தீவு வேறுபட்ட இனங்களின் தாயகமாக விளங்கியது என்பதை அவர்கள் அங்கீகரித்தார்கள். குடியேற்ற ஆட்சியின் முதல் செயலதிபராக 1799 பதவியேற்ற சர் கிளஹோன் அவர்கள் தமது கிளஹோன் அறிக்கை என்ற மிக பிரசித்தி பெற்ற குறிப்பேட்டில் பின்வருமாறு கூறுகிறார். இரு வேறுபட்ட தேசிய இனங்கள் மிக புராதன காலத்திலிருந்தே தீவின் வளங்களை தம்மிடையே பிரித்து வைத்திருக்கிறார்கள். வளவை நதியிலிருந்து சிலாவம் நதி வரை அதன் தெற்கிலும் மேற்கிலும் உள்ள உள்நாட்டு பகுதிகளை சிங்களவர் கொண்டிருக்க, மலபார்கள் வடக்கு கிழக்கு மாவட்டங்களை தமதாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இரு தேசிய இடங்களும் தங்கள் சமயம், மொழி, பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றில் முற்றாக வேறுபட்டவர்களாக காணப்படுகின்றனர். சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் கிறிஸ்துவுக்கு முந்திய காலம் வரை தொடர்ந்து செல்லும் தொன்மைமிக்க ஆழமான வரலாற்று வேரோடல்களை கொண்டுள்ளனர். தனித்தனி தேசிய இனங்களாக கணிக்கப்படும் தன்மைகளையும் கொண்டுள்ளனர். எனினும் வரலாற்று ஓட்டத்திலே இலங்கை தீவு வேறு பல்லின பண்பாட்டு வடிவங்களையும் உருவாக்கி கொண்டது. இத்தீவில் வேறு இனக்குழுக்களும் வாழ்கின்றனர். அவற்றுள் முஸ்லீம்களும் மலேக தமிழரும் தமக்கென தனித்தனியான பண்பாட்டு வாழ்வுடையவர்களாக விளங்குகின்றனர். இலங்கை முஸ்லீம்களின் மூலத்தை 10ஆம் நூற்றாண்டில் அரேபியாவிலிருந்து வர்த்தகர்களாக இத்தீவுக்கு வந்தவர்களுடன் பொருத்தி பார்க்கலாம். தமிழை தம் தாய்மொழியாக வரித்து கொண்ட இந்த முஸ்லீம்கள் தீவின் கிழக்கேயும் தெற்கேயும் பெருமளவாக குடியமர்ந்தார்கள். தமிழை தாய்மொழியாக தழுவி கிழக்கிலே தமிழ் மக்களோடு கூடி குடியமர்ந்து விவசாயிகளாக வாழுகின்ற இவர்கள் தாம் ஒரு தனித்துவமான இனக்குழுவினர் என்ற கூட்டு பண்பாட்டு உணர்வை தமது மதமான இஸ்லாமியரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள்.
பிரித்தானியா குடியேற்ற ஆட்சியும் தமிழ் மக்களும்.
பிரித்தானிய குடியேற்ற ஆதிக்கத்தால் ஏற்பட்ட ஆழமான தாக்கங்களுடன் ஒப்பு நோக்குகையில் போர்த்துகேய ஒல்லாந்த குடியேற்ற ஆட்சிகளால் இலங்கையின் பொருளாதார கட்டமைப்பில் விளைந்த தாக்கம் குறைவானவை என்று சொல்லலாம். பிரித்தானிய குடியேற்ற ஆட்சியின் முக்கிய நிகழ்வாக மக்களை சுரண்டும் பெருந்தோட்ட பொருளாதாரத்தை ஆங்கிலேயர் இலங்கையில் திணித்தனர். பிரித்தானியரால் கண்டிராட்சியம் தோற்கடிக்கப்பட்ட 1815 பெருந்தோட்ட தமிழ் தொழிலாளரின் துயர வரலாறும் வித்தூன்றுகிறது. அந்த நாட்களிலேயே பெருந்தோட்ட பொருளாதாரத்தை நாட்டிலே நடைமுறைப்படுத்த பிரித்தானிய குடியேற்ற ஆட்சியாளர் தீர்மானித்தனர். உயர்ந்த மலைகளில் செழித்து வளரும் கோபி செடி 1820 அடுத்து வந்த ஆண்டுகளில் பெருந்தோட்டங்களாக பயிரிடப்பட்டது. முதலீட்டாளர்களும் தொழில் உரிமையாளர்களும் இங்கிலாந்திலிருந்து இலங்கையில் புதிதாக கைப்பற்றப்பட்ட மலைப்பகுதிகளுக்கு விரைந்து வந்தனர். கண்டி விவசாயிகளிடமிருந்து பெருமளவு நிலங்களை ஏமாற்றி அபகரித்தனர். காலாகாலமாக தமக்கு வாழ்வளித்த தங்கள் நிலபுலன்களை கை நெகிழ்ந்து புதிய முதலாளித்துவ பெருந்தோட்டங்களில் கூலிக்கு வேலை செய்ய கண்டிய விவசாயிகள் மறுத்தனர். சுதேச சிங்கள விவசாயிகள் மத்தியிலிருந்து தமக்கு வேண்டிய தொழிலாளர் அணியை பெற குடியேற்ற ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட நெருக்குவார முயற்சி வெற்றியளிக்கவில்லை. எனவே இந்தியாவிலே குவிந்து கிடந்த கூலி தொழிலாளர் வர்க்கத்தை பயன்படுத்த பிரித்தானிய குடியேற்ற ஆட்சியாளர் நிர்பந்திக்கப்பட்டனர். மிகவும் மலிவான கூலியாட்கள் அடங்கிய பெரும் பட்டாளம் ஒன்று தென்னிந்தியாவில் பணிக்கமர்த்தப்பட்டது. ஒருபுறம் தாங்கோனா வறுமையும் மறுபுறம் ஆட்சியாளரின் மிரட்டலுமாக இந்த ஏழை தொழிலாள மக்களை பணிய வைத்தன. சுவர்க்க பூமியென ஆசை காட்டி இத்தீவுக்கு கொண்டு வரப்பட்ட இம்மக்கள் மிக கொடூரமான அடிமை வாழ்விற்குள் நிரந்தரமாக தள்ளப்பட்டார்கள். அநீதியான அறநெறிகளுக்கு விரோதமான தொழிலாளர் ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ளப்பட்டது. இது பல்லாயிரக்கணக்கான தமிழக தொழிலாளர்களை இலங்கையின் பெருந்தோட்டங்களுக்கு இடம்பெயர நிர்பந்தித்தது. 1840 ஆண்டிலிருந்து 1850 வரையிலான 10 வருடங்களில் 10 லட்சம் தமிழ் பாட்டாளிகள் இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்டார்கள். தமிழ்நாட்டின் திருநெல்வேலி, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் வறுமையால் வாடிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரே முதலில் வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள். இவர்கள் தத்தம் கிராமங்களிலிருந்து பல நூற்றுக்கணக்கான மைல்கள் தூரம் கால்நடையாக நடந்து ராமேஸ்வரம் சென்றடைந்தனர். பின்னர் சிறு மீன்பிடி வள்ளங்களில் மன்னார் கரையோரமாக இறக்கப்பட்டனர். அங்கிருந்த அடர்ந்த காடுகளூடாக நடந்து சென்று மலையக பகுதிகளை அடைந்தனர். பரிதாபத்துக்குரிய இந்த ஏழை பாட்டாளி மக்களில் 1000 பேர் இந்த கொடூரமான நீண்ட பயணத்தின் போது நோயினாலும் களைப்பினாலும் மன விரக்தியாலும் வழிவழியே மடிந்து போனார்கள். இந்த நீண்ட மரண ஜாத்திரையில் தாக்குப்பிடித்தவர்கள் சோர்ந்து களைத்து மிகவும் பலவீனமடைந்திருந்தார்கள். இவர்களில் 1000கணக்கானோர் தோட்ட பயிற்சிகைக்காக காடுகளை அழித்து நிலத்தை பதப்படுத்தும் ஆரம்பகால முயற்சியின் போது அங்கு நிலவிய பயங்கரமான சுகாதார சீர்கேட்டு நிலைகளுக்கு தாக்குப்பிடிக்க முடியாது இறந்து போயினர். பெருந்தோட்ட கோபி பொருளாதாரம் 1840களில் வீழ்ச்சியடைந்தது. கோபி செடியை இலைநோய் குறுக்கனடித்ததே இந்த முறிவுக்கு காரணமாயிற்று. ஆயினும் கோபியினிடமாக தேயிலை பயிர் அறிமுகப்படுத்தப்பட்டதால் பொருளாதார அமைப்பு பங்கமின்றி தப்பி பிழைத்தது. தேயிலை 1880களிலே மிக பரவலாக பயிரிடப்பட்டது. தேயிலை பெருந்தோட்ட பொருளாதாரமும் விரிவடைந்தது. பிரித்தானிய தொழில்துறை முதலீடுகளும் வெளிநாட்டு சந்தையும் உறுதியாக வடிவமைக்கப்பட்ட வர்த்தக நிறுவனங்களும் விரிவடைந்தன. இவை உற்பத்தி அமைப்பையே மாற்றி அமைத்தன. இதனால் முன்னே நிலமானிய சமுதாயத்தின் அடித்தளங்கள் நிலையான மாற்றம் பெற்று முதலாளித்துவ பொருளாதார கட்டமைப்பு உருவாவதற்கு அடித்தளம் நிறுவப்படலாயிற்று. பெருந்தோட்ட பொருளாதாரமானது உற்பத்தி வடிவத்தில் அடிப்படையான மாற்றத்தை கொண்டு வந்த போதும் ஆண் பெண் சிறுவர்கள் அடங்கிய தமிழ் தோட்ட தொழிலாளர் வர்க்கமானது வெள்ளை எஜமான்களுக்கும் உள்ளூர் முதலாளிகளுக்கும் உழைத்து மாளும் நிரந்தர அடிமை வாழ்வுக்கு தள்ளப்பட்டது. இந்திய தமிழ் தொழிலாளர்களை மலையகத்திற்கு கொண்டு வந்த ஆங்கிலேய தோட்டத்துறைமார் வேண்டுமென்றே அவர்களை தோட்டங்களில் பிரித்து ஒதுக்கி வேறுபடுத்தி வரிசை அறைகளாக கட்டப்பட்ட குடியிருப்புகளில் குடியமர்த்தினார்கள். மனிதர்களை வேறுபடுத்தி பிரித்து ஒதுக்கும் இந்த அநீதியான நடைமுறையானது தமிழ் மக்களை நிரந்தரமாகவே குச்சரைக்குள் முடக்கி இழிநிலையான வாழ்நிலைக்குள் தள்ளியது. சுதேசிய மக்களோடு கூடி வாழ முடியாது பிரித்தொதுக்கியது. சொந்தமாக நிலம் வாங்கவோ தமக்கென வீடு கட்டவோ சுதந்திரமான சமூக வாழ்வு வாழவோ இடமளிக்காது தடை செய்தது. மலையக தமிழ் சமூகத்தை கண்டி சிங்கள சமூகத்தின் மைய பகுதிக்குள் தங்க வைத்து பிரித்தானிய குடியேற்ற ஆட்சியாளர் தங்கள் பிரித்தாளும் சூழ்ச்சி கொள்கைக்கு அமைவாக இரண்டு சமூகங்களிடையேயும் பகைமை உணர்வு நிலவ வழிவகுத்தார்கள். குடியேற்ற ஆட்சி நிறுவிய அடிமை நிலையால் சிறுமைப்படுத்தப்பட்ட தமிழ் தோட்ட தொழிலாளர் சொல்லனா துயரை அனுபவித்தார்கள். அவர்களுடைய வியர்வையும் இரத்தமும் மிக கொடிய சுரண்டல் பொருளாதாரத்திற்கு முண்டு கொடுக்க அதிலிருந்து சுவரிய பயனை வெள்ளைத்துறைமாறும் சிங்கள நிலவுடைமை வகுப்பினரும் சுகித்தார்கள்.
இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் கேட்கலாம்.